الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونستغفره ونؤمن به ونتوكل عليه بالغدو والآصال ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم تسليمًا كثيرًا كثيرًا أما بعد فقد قال الله تعالى في كلامه المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أم كنتم شهداء إذ حضر يعقوب الموت إذ قال لبنيه ما تعبدون من بعدي قالوا نعبد إلهك وإله آبائك إبراهيم وإسماعيل وإسحاق إلها واحدا ونحن له مسلمون وقال النبي صلى الله عليه وسلم ألا كلكم راع وكلكم مسؤول عن رعيته أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما وما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் தஆலாவும் அவனுடைய தூதர் அருமை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த விஷயங்களை நாம் நமது வாழ்வில் எடுத்து நடக்க வேண்டும் என்று நம்மை வலியுறுத்தி இருக்கிறார்களோ அவைகள் எல்லாவற்றையும் முற்றிலுமாக எடுத்து நடக்க வேண்டியும் எவைகளையெல்லாம் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவைகள் எல்லாவற்றையும் பரிபூர்ணமான முறையிலே தவிர்த்து கொள்ள வேண்டியும் அல்லாஹ்வுடைய தக்வா என்ற இறை அச்சம் பயபக்தியை கொண்டு முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனை களம், இந்த உலக வாழ்க்கை ஒரு பரீட்சை. இந்த பரீட்சையில் சோதனையில் வெற்றி பெற்றவர் மட்டும்தான் உண்மையான வெற்றியாளர். உலகத்தில் உண்மையான வெற்றியாளன் யார்? யார் இந்த உலக வாழ்க்கையை சரியான முறையில் அமைத்துக் கொண்டு அல்லாஹுவை அஞ்சி தன் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொண்டானோ அவனே உண்மையான வெற்றியாளன். உலகத்தின் வசதி வாய்ப்புகள் அது வரலாம், வராமலும் இருக்கலாம். உலகத்தினுடைய வசதி வாய்ப்புகளை வைத்து எமது வாழ்க்கையின் வெற்றி தீர்மானிக்கப்படுவதில்லை. மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், எனக்கு நல்ல வசதி இருந்தால் நான் தான் மிகப்பெரிய வெற்றியாளர், பணம் காசுகள் குவிந்து விட்டால் நான் மிகப்பெரிய உயர்ந்தவர், என் வாழ்க்கை வெற்றியான வாழ்க்கை மனிதர்கள் நினைக்கலாம். ஆனால் அல்லாஹ்வின் கருத்து, அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு அப்படி அல்ல. அல்லாஹ்வின் ஏற்பாடு உண்மையான வெற்றியாளன் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டவன் தான் உண்மையான வெற்றியாளன். நரகத்தை விட்டு எம்மை பாதுகாப்பது நமது உலக பொருள்களோ உலகின் பதவிகளோ வேறு எந்த விதமான உலக சௌகரியங்களோ அல்ல. அல்லாஹுவின் அச்சமும் எம்முடைய தீனும் தான் நரகத்திலிருந்து எம்மை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இவ்வுலக வாழ்க்கையில் மிக ஜாக்கிரதையாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும், மிக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஞானத்துகளுடைய விஷயத்தில் மிக பேணுதலாக நடக்க வேண்டும். அல்லாஹ் எத்தனையோ பல ஞானத்துகளை நமக்கு வழங்கி இருக்கிறார். உலக ரீதியில் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியமத்துகளில் ஆக உயர்ந்த நியமம் எமக்கு கிடைத்த பிள்ளை செல்வங்கள். இதைவிட சிறந்த நியமம் உலக ரீதியில் வேற எதுவுமே கிடையாது. கோடி கோடிகளாக பணம் இருந்தாலும் குழந்தை செல்வத்தை போன்ற ஒரு செல்வம் வேற எதுவுமே கிடையாது. மனிதனுக்கு கிடைத்த ஞாபகத்துகளில் மிகப்பெரிய ஞாபக அல்லாஹ் அவனுக்கு குழந்தைகளை கொடுத்திருப்பது, பிள்ளைகளை தந்திருப்பது. அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு ஞாபகத்தை பற்றியும் நமக்கு விசாரணை உண்டு. எனவே அல்லாஹ் இந்த பிள்ளை செல்வத்தை தந்தான் என்று சொன்னால் இந்த பிள்ளைகள் பற்றியும் நாளை கியாமத்து நாளில் நம்மிடத்திலே விசாரிக்கப்படும். அல்லாஹ் தந்த ஞாபகத்தை நீ எப்படி பயன்படுத்தினாய், நீ எந்த விதத்திலே உருவாக்கினாய், பிள்ளைகளை எப்படி நீ தர்பியத்தை செய்தாய், கட்டாயமாக இந்த ஞாபகத்துக்கு நாங்கள் எல்லாம் பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறான் என்று சொன்னால் இது எங்களின் திறமையோ எங்களின் தகுதியோ அல்ல, அல்லாஹ்வின் அன்பளிப்பு. இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. இன்றைக்கு மருத்துவ உலகம் இது விஷயத்தில் தோல்வி கண்டு விட்டது. குழந்தை கொடுப்பதையோ குழந்தை கொடுப்பதை அதனால் செய்ய இயலாது, இது முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் அன்பளிப்பு என்பதை, இறைவனின் அன்பளிப்பு என்பதை அவர்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லாஹ் நாடியவர்களுக்கு குழந்தைகளை கொடுக்கிறார், நாடியவர்களுக்கு அதிகமான பிள்ளைகளை கொடுக்கிறார், ஆண் பெண் குழந்தைகளை கலந்து கொடுக்கிறார், நாடியவர்களுக்கு இரண்டில் ஒன்றை கொடுக்கின்றார். லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த், யஹ்லுகு மா யஷா, அவன் விரும்பியதை படைக்கிறார். யஹபு லிமன் யஷாஉ இனாதன் வ யஹபு லிமன் யஷாஉ துகூர் அவ் யுஸவ்விஜுஹும் துக்ரான வ இனாதா, விரும்பியவர்களுக்கு அல்லாஹ் பெண் குழந்தைகளை கொடுக்கிறார். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளையா கொடுக்கிறார், தான் விரும்பியவர்களுக்கு இரண்டையும் கொடுக்கிறார், ஆண் பெண்ணை கலந்து கொடுக்கிறார். இன்னும் தான் விரும்பிய சிலரை குழந்தை ஏற்றவர்களாகவும் ஆக்கி வைத்திருக்கிறார். இது அல்லாஹ்வுடைய கையில இருக்கிறது. அல்லாஹ் எங்களுக்கு இந்த ஞாபகத்தை தந்தான் என்று சொன்னால் இதை நாங்கள் மதிக்க வேண்டும், நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். இன்றைய இளம் தலை இன்றைய இளைய இளவர்கள் தான் நாளையின் சமுதாய பெரியவர்கள். நாளை சமுதாயத்தை உருவாக்கக்கூடியவர்கள் இன்றைய எங்களது பிள்ளைகள் தான். இந்த பிள்ளைகளின் வளர்ப்பின் விஷயத்தில் பெற்றோர்களாகிய நாங்கள் பேணுதலாக இருக்க வேண்டும். உலகளாவிய ரீதியில எங்களுடைய சமுதாய ரீதியில் பார்க்கும் பொழுது வாலிபர்களுடைய நிலை மாறி வருவதை பார்க்கிறோம். ஒரு காலம் இருந்தது கட்டுப்பாடு, கண்ணியம், ஒழுக்கம், மரியாதை, பெரியவர்களை கொண்டால் கண்டால் அடக்கம், இதெல்லாம் ஒரு காலத்திலே இருந்தது. ஆனால் இப்பொழுது நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கிறது, நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது. தந்தைக்கு மகன் பயந்த காலம் போய் மகனுக்கு தந்தை பயப்படுற காலம் வந்துருச்சு. பிள்ளைகளுக்கு சரியான முறையில தர்பியத்து கொடுக்காததுனால, சரியான முறையில ஒழுக்கம், பெரியவர்களிடத்துல நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், இதெல்லாம் தீனை தீனோடு சம்பந்தப்பட்டது. நாங்கள் நினைச்சு கொள்ள கூடாது பிள்ளை வளர்ப்பு என்பது எங்களுடைய வீடு சம்பந்தப்பட்டது, எங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்டது என்று நினைக்க கூடாது. பிள்ளை வளர்ப்பு முழுக்க முழுக்க தீன் சம்பந்தப்பட்டது. பிள்ளைய வளர்க்கிறதுக்குரிய வழியை தீன் சொல்லி தந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், முரு ஸபிய்ய பிஸ்ஸலாத் இதா பலக ஸபா ஸினீன் வஇதா பலக அஸர ஸினீன் ஃபஅத்ரிபூஹு அலைஹா. ஏழு வயதை உங்களுடைய பிள்ளை எட்டி விட்டால், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஏழு வயதை எட்டி விட்டால் சொல்ல சொல்லி ஏவுங்கள். ஏழு வயது என்பது நல்லது தீமை என்பதை விளங்கக்கூடிய பருவம், அதுவரைக்கும் ஒன்றும் தெரியாது. மூன்று வயது நாலு வயது பிள்ளைகளுக்கு எதுவுமே தெரியாது, விளையாடத்தான் தெரியும், நல்ல சாப்பிடத்தான் தெரியும். அப்படித்தான் நாங்கள் எல்லாரும் இருந்தோம், அதைத்தான் உலகம் என்று நினைச்சு கொண்டிருந்தோம். பிள்ளை கொஞ்சம் வளர்கிறது, தமீசுடைய பருவம், பகுத்தறிவின் பருவம். ஏழு வயசு வந்துட்டா இப்ப அந்த பிள்ளைக்கு விளங்கும் நல்லது எது கெட்டது எது, எப்படி நாம் நம்முடைய வாப்பா உம்மாட்ட பழகணும், இந்த ஏழு வயசுல தெரிய ஆரம்பிக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏழு வயசு அந்த பிள்ளை அடைந்து விட்டால் தொழுகையை முதல்ல ஏவுங்கள். தொழுகை என்றால் என்ன? கட்டுப்பாடு. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது. இந்த கட்டுப்பாடினுடைய வாழ்க்கை ஏழு வயசுல கொடுக்கப்பட்டுட்டால் இனி வரக்கூடிய பிள்ளை ஒழுக்கமாக கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற பிள்ளையாக ஆகிவிட்டான் என்று சொன்னால் பெற்றோருக்கு கட்டுப்பட்டு நடப்பான், உஸ்தாத்மார்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பான்,
குடும்பம் பெரியவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பான். அல்லாவுக்கே கட்டுப்படவில்லை என்று சொன்னால் பெற்றோர்களுக்கு எங்கே கட்டுப்பட போகிறான்? அவர்களுடைய சொல்ல எங்க கேட்க போகிறான்? 7 வயசு என்பது பிள்ளையினுடைய பகுத்தறிவு பருவம். அந்த நேரத்துல விளங்க ஆரம்பிச்சது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நேரத்துல நீங்க அந்த பிள்ளைகளுக்கு தொழுகையை கொண்டிருக்க படுக்கைகளில் அவர்களை பிடித்து வையுங்கள். 7 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னா இனி தனியான ஒரு படுக்கையை கொடுங்க. தாய் தன் மகனை பக்கத்திலே போட்டு இருப்பார். சிறிய வயதிலே அந்த பிள்ளைய பக்கத்துல போட்டு படுக்கிறது, அணைத்துக் கொண்டு படுக்கிறது பழக்கம். ஆனால் இந்த வயசு வந்து விட்டால் கொஞ்சம் அவர்களை படுக்கையில் பிரித்து வைத்து விடுங்கள். ஆண் பெண் குழந்தைகளை பிரித்து வையுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வைதா பலக அஷரத்தின் ஃபஃரிபூஹு அலைஹா, 10 வயசு வந்தும் கூட தொழாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால், தொழுகவில்லை என்று சொன்னால் கொஞ்சம் அடிங்க. அடித்தல் என்று சொன்னால் காயம் வர்ற அளவுக்கு அடிக்கிறது இல்லை, அவர்களுக்கு உணர்த்துவதற்கா, எச்சரிப்பதற்கா. நாங்க இங்கே எங்களுடைய வாழ்க்கையில் நினைச்சு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னா, பாலியாகிற வரைக்கும் 15 வருஷம் வர்ற வரைக்கும் அவன பிள்ளையாகவே நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம். அதனால நாங்க என்ன எங்களுக்கு சமாதானம் செஞ்சு கொள்கிறோம், இன்னும் சின்ன பிள்ளைதானே, அவருக்கு என்ன இனி தொழுகையை பத்தி சொல்றது, அவருக்கு என்ன நோம்ப பத்தி சொல்றது அப்படின்னு நாங்க நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த பருவத்திலே அந்த பிள்ளை தீய சகவாசத்தில் ஏற்படுத்தி கொண்டால், தீய நண்பர்களோடு பழகிவிட்டார் என்று சொன்னால், அந்த பருவத்தில் பதியக்கூடியது இனி மாறவே மாறாது. அந்த நேரத்தில் அவன் சேரக்கூடிய சேர்மானம், தன்னுடைய நண்பர்கள் அவங்களை பார்க்கிறான், தன்னுடைய சகோதரர்கள் எப்படி இருக்கிறார் என்று பார்க்கிறான், அது மாதிரி பழகிவிட்டான் என்று சொன்னால், பசுமரத்திலே அடித்த ஆணியை போன்று அந்த பிள்ளையின் உள்ளத்துல இறங்கின அந்த விஷயம் அப்படியே பதிஞ்சிடும். இனி வயசுக்கு வந்ததுக்கு பிறகு தொழுகையில் பொறுப்போக்கு ஏற்படுகிறது, பெற்றோருக்கு மரியாதை இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பருவத்திலேயே நீங்க தீன அவர்களுக்கு ஊட்டுங்கள், தீனை அவர்களுக்கு கொடுங்க, மார்க்கத்தை கொடுங்க. இன்றைக்கு வளர்ச்சியை பார்க்கிறோம், பிள்ளைகளுடைய வளர்ச்சி, சின்ன வயசிலேயே எவ்வளவு பெரிய பெரிய வேலைகளை செய்கிறார்கள், எவ்வளவு பெரிய ஆற்றல் அவருக்கு இருக்கிறது. இந்த ஆற்றலை நாம் வீணடித்து விடக்கூடாது. தீனுடைய அடிப்படையில திசை திருப்பணும். எந்த அளவுக்கு சொன்னா, இன்னும் அப்பா சொல்றது எல்லாம் சொன்னாங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு பேச படிச்சு கொடுக்கும் பொழுது கலிமாவை படிச்சு கொடுங்க, பேச படிச்சு கொடுக்கும் பொழுது கலிமாவை படிச்சு கொடுங்க. முதலாவது பிள்ளை உம்மா வாப்பாண்டு பேச ஆரம்பிக்குது, அந்த நேரத்திலேயே கலிமாவையும் சேர்த்து சொல்லிக் கொடுங்க. எங்களுடைய முன்னோர்களுடைய வளமையை பார்த்திருக்கிறோம், என்ன செய்வாங்க, பிள்ளைய தொட்டியில ஆட்டும் பொழுது கூட கரிமா சொல்லிதான் தொட்டியை ஆட்டி கொண்டிருப்பார்கள். பிள்ளைக்கு பால் கொடுக்கும் பொழுதும் கரிமா சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய பேரை சொல்லுவாங்க. இதெல்லாம் எங்களுக்கு அழகான வழிமுறையாக ஆக்கி தரப்பட்டது. இன்றைக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைக்கு பழக்கும் பொழுதே சின்ன வயசிலேயே கரிமாக்களை சொல்லிக் கொடுக்கணும், அல்லாஹ்வுடைய பேரை சொல்லிக் கொடுக்கணும். இப்படி நாங்க சிறிய வயதிலேயே அந்த பிள்ளைய நல்ல அழகான முறையில வளர்த்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த வாலிபர்களாக வரக்கூடிய பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வருவார்கள், எந்த சந்தேகமும் இல்லை. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய சொத்துக்களில் மிகப்பெரிய சொத்து எங்களுடைய குழந்தை செல்வங்கள் தான். அவர்களுக்கு சின்ன வயசிலிருந்தே தீன பத்தி ஊட்டிவிட வேண்டும். இன்றைக்கு உலகத்துல ஆபாசங்கள் பெருகி கிடக்கிறது, எங்க பார்த்தாலும் தெருவுல போக முடியல, தெருவில் போனால் கண்ணுக்கு படுவதெல்லாம் ஹராமான செயல்கள் தான், ஹராமான பார்வைகள் பரவிவிட்டது. அதுவும் இதைவிட மேல சொல்ல போனா, எங்களுடைய வீடுகள்ல தொலைக்காட்சி பெட்டிகள் திறந்தால், நாங்க ஏதோ செய்தி கேட்கறதுக்கு திறந்தாலும் கூட வர்றது என்னவோ ஆபாசங்கள் தான், வன்முறை காட்சிகள், ஆபாச படங்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கிறது பெற்றோர்களுடைய பொறுப்பு, அவர்களை பாதுகாக்க வேண்டும். இணையதளம் இதை திறந்தால் இதுல நிறைய நன்மை இருக்கிறது, ஆனால் அதே நேரத்தில் அதுல பல தீமைகளும் இருக்கிறது. அதை சரியான முறையில நாங்கள் வழிகாட்ட வேண்டும். எங்கள் பிள்ளைகளை அவர்களை எப்படி நாங்கள் கண்ட்ரோல் பண்றது, எப்படி அவர்களுக்கு இந்த உலக விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும், ஆனால் அதே நேரத்தில் மார்க்கத்தை முழுமையாக கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் எல்லோருமே பொறுப்புதாரிகள், மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பொறுப்பு இருக்கிறது, யாரும் சொல்ல முடியாது எனக்கு எந்த பொறுப்பும் இல்லைன்னு. சாதாரண அடிமட்ட ஒரு மனிதனுக்கு கூட பொறுப்பு இருக்கிறது. அல்லாஹ் ஒரு கணவனை கொடுத்தால் மனைவிக்கு பொறுப்பு, கணவனை எப்படி கவனிச்சுக்கிறாய் என்று. ஒரு ஆணுக்கு மனைவியை கொடுத்தால் கணவனுக்கு பொறுப்பு, அவன் மனைவியை எப்படி கவனிச்சுக் கொள்கிறான். பிள்ளைகளை கொடுத்தால் அந்த தந்தைக்கும் தாய்க்கும் பொறுப்பு, பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறாங்க. பிள்ளை வளர்ப்பை மிக நல்ல முறையிலே நாங்கள் பயன்படுத்த வேண்டும். வளர்ந்ததுக்கு பிறகு பிள்ளை பாசம், பிள்ளை பாசம் மனநல இயற்கையானதுதான். பிள்ளை பாசம் என்ன செய்யுது, பிள்ளைகள் செய்யக்கூடிய தவறுகளை தடுக்காம நாங்கள் விட்டுறோம் பாசத்தினால். சின்ன பிள்ளைகள் செய்யக்கூடிய சில தவறுகள் அதை நாங்கள் சிறிய வயதுல தட்ட வேண்டும் அன்போட, அன்போட அதற்காக. அவர்கள் எதிரிகளாக பாவிக்க கூடாது, எம் நண்பர்களாக. ஒரு பாசத்தின் முழு தன்மையையும் அவர்களிடத்துல நாங்கள் காட்ட வேண்டும். எவ்வளவு பாசம் பிள்ளைகள் மீது இருக்க வேண்டுமோ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை தன்னுடைய பேரப்புள்ளை எடுத்து கொஞ்சி முத்தமிட்டுக் கொண்டிருந்தார். பேரப்புள்ளை எடுத்து கொஞ்சி முத்தமிட்டுக் கொண்டிருந்தார். ஒரு சஹாபி சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், எனக்கு அல்லாஹ் 10 குழந்தைகளை தந்திருக்கிறான், ஒரு பிள்ளையை கூட நான் முத்தமிட்டதில்லையே என்று சொன்னான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய உள்ளத்திலே ரஹ்மத்தை இரக்கத்தை எல்லாம் எடுத்து விட்டால் அதுக்கு நான் என்ன செய்வது என்று கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகள் மீது அவ்வளவு பாசமா இருந்தான். ஒரு தடவை தங்களுடைய பேர குழந்தை ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்களை தூக்கி தங்களுடைய தலையில தோல்ல வச்சுக்கொண்டு தெருவுல நடந்து கொண்டிருக்கிறார். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா வழியில வர்றான். சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, நல்ல வாகனத்துலதான் இந்த புள்ள ஏறி இருக்குதுன்னு சொன்னான். நல்ல ஒரு வாகனத்துலதான் இந்த புள்ள ஏறி இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாகனத்துல இருக்கிற புள்ளையும் நல்ல புள்ளை என்று சொன்னான். தன்னுடைய பேர குழந்தைகள்ல எவ்வளவு பாசமா இருந்திருக்கிறான். அவர்களுடைய மகள் ஜெயினப் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஒரு புள்ள இருந்துச்சு, உமாமா, பெண் குழந்தை இருந்தது. உமாமா என்ற பெயருடைய குழந்தை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப பாசமா இருந்தாங்க அந்த பிள்ளைக்கு. ஜெயினப் ரலியல்லாஹு தஆலா வஃபாத் ஆயிட்டார், தாய் இல்லாம போயிடுச்சு அந்த பிள்ளைக்கு. அப்ப அப்பா எவ்வளவு பாசமா இருப்பார், தன் மகளுடைய மகள் பேத்தியின் மீது எவ்வளவு பாசமா இருப்பாங்க. ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக வைக்காம இருந்தாங்க என்று சொன்னா அந்த புள்ள வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோல்ல ஏறி உட்கார்ந்து கொள்ளும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோல்ல அந்த புள்ள வந்து உட்கார்ந்து கொள்ளும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே தொழ வச்சு கொண்டிருப்பார்கள். ருகூவுக்கு போற நேரத்துல எடுத்து கீழே இறக்கி வச்சிருவாங்க, கீழே விழுந்துடக்கூடாது என்பதற்காக எடுத்து கீழே இறக்கி வைப்பாங்க. எவ்வளவு பாசம் இருந்தால் அந்த பிள்ளைகளோடு இப்படி நடந்திருப்பார்கள். பாசம் இருக்கணும், குழந்தைகளின் மீது பாசம் இருக்கணும், அன்பு இருக்கணும். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா ஓதிக்கொண்டிருக்கிறாங்க, ஜும்மாவுடைய குத்பா. ஹசன் ரலியல்லாஹு தஆலா, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா, 4-5 வயசு பிள்ளைங்க, அழகான ஒரு உடுப்பை உடுத்து, அந்த உடுப்பு கொஞ்சம் பெருசா இருந்தது. தன்னுடைய வீட்டில இருந்து வர்றாங்க, உடுப்பு பெருசா இருந்ததுனால தடுக்கி விழுறாங்க, கீழே தடுக்கி விழுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, அந்த பிள்ளைகள் வர்ற கீழே விழுகிறதை பார்த்த உடனே உடனே இறங்கி அந்த பிள்ளைகளை தூக்கி மிம்பர்ல தன்னுடைய பக்கத்துல வச்சு கொண்டாங்க. இதெல்லாம் பிள்ளைகள் மீது நாங்க எப்படி பாசமா இருக்கணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு அழகான வழிமுறையை காட்டிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் பாசத்தின் காரணத்தினால் அவங்கள வழிகெடுக்கிறதுக்கு நாங்க விட்டுறக்கூடாது, அவங்கள வழிகெடுக்க விட்டுறக்கூடாது. ஏதாவது தவறு செய்தால் அதை கண்டிக்கணும். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியில போயிட்டு இருக்கிறார். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ஒரு ஈச்சம்பழத்தை எடுத்து வாயில போட்டார். அந்த ஈச்சம்பழம் சதக்காவுடைய ஈச்சம்பழம், தர்மத்துடைய ஜக்காத்துடைய ஈச்சம்பழம். ஜக்காத்துடைய ஈச்சம்பழத்தை ரசூலுல்லாவோ ரசூலுல்லாவுடைய குடும்பத்தை உள்ளவங்கள யாரும் சாப்பிடக்கூடாது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, ஒரு சின்ன புள்ள தெரியாம வாயில போட்டுருச்சு, விரல கைய விட்டு அதை வெளியே எடுத்து துப்ப சொல்லி வந்து செஞ்சாங்க சொன்னாங்க. பிள்ளைகள் மீது பாசம் இருக்கணும், ஆனா தப்பு செஞ்சா உடனே நாங்க கண்டிக்கணும். பிள்ளைகளை நல்ல முறையில நாங்க வளர்க்கணும். இந்த பிள்ளைகள் தான் நாளைய சமுதாய பெரியவர்கள், நமக்கு பேர் வாங்கி தரக்கூடியவர்கள், நமக்காக துவா செய்யக்கூடியவர்கள். இந்த பிள்ளை நாங்க மௌத்தார நேரத்துல நம் சொத்துக்களை விட்டு போகிறோம், என்ன சொத்துக்கள், நாம் மரணித்ததற்கு பிறகு எனக்கு வருமானத்தை தரக்கூடிய சொத்து, நன்மைகளை தரக்கூடிய சொத்து என் பிள்ளை செல்வங்கள் தான். நல்ல முறையில நாங்க வளர்க்கவே தர்பியத்து செய்யணும், அவர்களுக்கு தேவையானதை கொடுக்கணும், அவங்களையும் அன்போடு வளர்க்கணும். பிள்ளைகளை அதிகம் அதட்டக்கூடாது, அவர்கள் மீது வெறுப்பை உண்டாக்க கூடாது. அதே நேரத்துல அவர்களுக்கு நல்லது எது கெட்டது எது இதை நாங்க படிச்சு கொடுக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, பிறக்கிற எல்லா பிள்ளையும் நல்லதான் பிறக்குது, எந்த பிள்ளையும் பாவத்தோட பிறக்கல, எந்த பிள்ளையும் குற்றம் புரியக்கூடிய பிள்ளையாக பிறக்காது. பின்னாடி குற்றம் புரியக்கூடிய பிள்ளையாக மாறுறான், நவூதுவில்லா விபச்சாரம் செய்யற பிள்ளையா மாறுறான், குடிக்கக்கூடிய பிள்ளையா மாறுறான், திருடக்கூடிய பிள்ளையா மாறுறான். இதெல்லாம் யார் காரணம்? பிள்ளையின் மீது எந்த குற்றமும் இல்லை, ஆனா பிள்ளைய வளர்க்கிறவர்கள் தான் அந்த தவறை செய்து கொண்டிருக்கிறார். அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் பிள்ளைய கொடுத்தார், பிள்ளைய சரியா வளர்க்கல, பிள்ளைய சரியா வளர்க்கல, ஒழுங்க வளர்க்கல, ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தது அவனுக்கு நிக்காக செஞ்சும் கொடுக்கல, தேவை ஏற்பட்டது கல்யாணம் முடிச்சு கொடுக்கல, அவன் ஏதாவது தவறு செய்துவிட்டால் அந்த தவறு அவனுடைய தந்தையை தான் வந்து சேர்கிறது என்று சொன்னான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய பொறுப்பை நாங்கள் விளங்க வேண்டும், எம் பிள்ளைகள் எம் உயிரின் ஒரு பகுதி, எம் குல கொழுந்து, எம் ஈர குலை, அந்த பிள்ளைகளை நாங்கள் பாதுகாக்கணும். எதை விட்டு பாதுகாக்கணும்? நரகத்தை விட்டு பாதுகாக்கணும், நரகத்தை விட்டு பாதுகாக்கணும். உலகத்துல நாங்க எப்படி அவர்களுக்கு நல்ல சொத்துக்களை சுகங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறோமோ அதே மாதிரி நாங்க மௌத்துக்கு பிறகும் அந்த பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய அச்சமுடைய பிள்ளைகளாக மாறுவதற்குரிய வேலைகளை நாங்க செய்யணும். இன்றைக்கு உலகம் மிக வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது, வளர்ச்சி வேகமாக ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது, ஆனால் ஒரு பக்கம் அழிவு மிக வேகமாக போய்கொண்டிருக்கிறது. சமுதாயத்திலே ஒழுக்கக்கேடு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, ஆபாசம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் பார்க்கிறோம் எத்தனை குடும்ப வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் தலை தூக்கி இருக்கிறத பார்க்கிறோம். காரணம் என்ன? சரியான முறையில தீன் கொடுக்கப்படல, மார்க்கம் கொடுக்கப்படல, அல்லாவின் அச்சம் அவர்களுடைய உள்ளத்துல புகட்டப்படல. அவர்கள் உலக வாழ்க்கையில் ஈடுபடுற நேரத்துல, இல்லற வாழ்க்கையில ஈடுபடுற நேரத்துல நிம்மதி இல்லாத ஒரு நிலையை பார்க்கிறோம் நாங்கள். அதை விட்டு எங்கள் வாலிபர்களை நாங்கள் பாதுகாக்கிறோம். பெற்றோர்களாகிய எங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது, ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. நாளை மறுமையிலே நாங்கள் இப்படி பிள்ளைகளை ஆக்கியிருந்தோம் என்று சொன்னால் மிகப்பெரிய பலனை நாங்கள் பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் மௌத்தாயிட்டார், மௌத்தாயிட்டு மறுமைக்கு போவார். போனால் அங்கே போனதுக்கு பிறகு மலை போல அமல்கள் அவருக்கு குவிந்திருக்கும், நிறைய அமல்கள் எழுதப்பட்டிருக்கும். அல்லாஹ்ட்ட சொல்வார், யா அல்லாஹ், அன்னாலிஹாதா, நான் இந்த அமல் செய்யவே இல்லையே, எனக்கு இந்த அமல் எப்படி தந்தா என்று கேட்பான். இந்த மனிதன் சொல்லுவான், அல்லாஹ் நீ செப்பாரி ஓலதுல, உனக்காக உன் பிள்ளை நீ மௌத்தா போனதுக்கு பிறகு துவா செஞ்சான், நீ மௌத்தா போனதுக்கு பிறகு உனக்கு மன்னிப்பு தேடினான், அதன் பலனை தான் இப்பொழுது பார்க்கிறாய். அப்படிப்பட்ட சொத்துக்களை நாங்கள் விட்டுட்டு போகணும், அப்படிப்பட்ட செல்வங்களை நாங்கள் விட்டுட்டு போகணும். நான் மௌத்தா போனதுக்கு பிறகு என் பிள்ளை எனக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளையாக ஆகும். இந்த கவலை என் சமுதாயத்தில எத்தனை பேரிடத்துல இருக்கிறது? நம்ம மௌத்தா போனதுக்கு பிறகு என் பிள்ளைக்கு நல்ல சொத்துக்கள் இருக்குதா, நல்ல நிம்மதியா வாழ்ற அளவுக்கு நான் செஞ்சு வச்சிருக்கிறேனா, இதை பத்தி கவலைப்படுறோம். நம்ம மௌத்தா போயிட்டா என் பிள்ளைக்கு யார் சாப்பாடு கொடுப்பா, என் பிள்ளைக்கு யார் வருமானம் செய்வா, இதை பத்தி கவலைப்படுறோம். கவலைப்படத்தான் வேண்டும். அதை விட மேல கவலை, நான் மௌத்தா போயிட்டா என் பிள்ளை தீனுடைய அடிப்படையில வாழுதா, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யாம இருப்பானா, இதை பத்தி நாங்க எத்தனை பேர் கவலைப்படுறோம் சகோதரர்களே. யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு உயர்ந்த நபி! யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தை, மிக உயர்ந்த நபி. அவங்களுடைய வாப்பா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் நபி, அவங்களுடைய வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் நபி, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாப்பாவும் நபி, அப்பாவும் நபி. அதுவும் சாதாரண நபி அல்ல, மிக உயர்ந்த நபிமார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிக சிறந்த நபி. நாலு தலைமுறைகளும் நபிமார்களின் தலைமுறைகள். இப்படிப்பட்ட ஒரு தலைமுறையை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். மகனும் நபி, வாப்பாவும் நபி, அப்பாவும் நபி, அவர்களும் நபி. இப்படிப்பட்ட நபிமார்களுடைய வம்ச வழியை உடையவர்கள் தான் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். யாகூப் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அம்குன்தும் சுஹதா இத் ஹலல யாகூபல் மௌத். யாகூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மௌத் வரும் பொழுது என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? மௌத்தினுடைய நேரத்துல இருக்கிறாங்க, சக்ராத்துடைய நேரத்துல இருக்கிறாங்க. சக்ராத்துடைய நேரம் எவ்வளவு பயங்கரமானது எங்களுக்கு சொல்லி தெரியுங்கிற அவசியம் இல்லை, அதை நாங்கள் அனுபவித்ததும் இல்லை, ஆனால் கட்டாயம் ஒரு நாள் அனுபவிக்கத்தான் போகிறோம். அனுபவிச்சா எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. என்ன அனுபவிச்சவங்க யார் எங்களுக்கு வந்து சொன்னதும் இல்லை, சொல்ல போறதும் இல்லை. அவங்க சக்ராத்துடைய நேரத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, தன்னுடைய 12 ஆண் குழந்தைகளையும் பேர குழந்தைகளை வச்சுக்கொண்டு அவங்க கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, இது பால் அலி பனி தாபுரூரன் என்றாது. என் மக்களே, என் குழந்தைகளே, நான் இதோ உங்களை விட்டு பிரிய போகிறேன், நான் மௌத்தாக போகிறேன், எனக்கு பின்னாடி நீங்க யாரை வணங்குவீர்கள், எனக்கு பின்னாடி நீங்க என்ன செய்ய போறீங்க, உங்களுடைய தீன் எப்படி இருக்கும், யார் கவலைப்படுறாங்க, ஒரு நபி கவலைப்படுறாங்க, ஒரு நபியினுடைய குடும்பத்து பிள்ளைகள் எவ்வளவு சிறந்த பிள்ளையா இருப்பாங்க, அந்த பிள்ளைகளுடைய விஷயத்திலேயே ஒரு நபி கவலைப்படுறாங்க என்று சொன்னா எங்க பிள்ளையுடைய விஷயத்துல நாங்க எவ்வளவு கவலைப்படணும், எவ்வளவு கவலைப்படும் நாங்க, நான் மௌத்தாயிட்டேன்னா என் பிள்ளை எப்படி இருப்பார் சொன்னாங்க. உங்களுடைய முன்னோர்களான இப்ராஹிம், இஸ்மாயில் அலைஹிஸ் ஸலாம் அவங்களுடைய ரப்பத்தான் நாங்க வணங்குவோம், வனஹ்னு லஹு முஸ்லிமூன் அந்த ரப்புக்கே நாங்க கட்டுப்பட்டு நடப்போம், நீங்க கவலைப்பட வேண்டாம். தந்தைக்கு ஆறுதல் சொன்னாங்க மக்கள். சக்கராத்துடைய நேரத்துல தந்தைக்கு இருந்த கவலை என்ன கவலை, நான் மௌத்தா போயிட்டா இந்த பிள்ளை எப்படி இருக்கும், அதுவும் அந்த பிள்ளைகள் எவ்வளவு சீரேவியான பிள்ளைகள், மிகப்பெரிய வரிமார்கள், அதுல யூசுப் அலை இஸ்லாம் நபியும் இருந்தாங்க, யாக்கூப் அலை இஸ்லாம் பட்ட கவலை இதுதான், நான் மௌத்தா போனதுக்கு பிறகு என் பிள்ளைகளை யார், என் பிள்ளைகள் தீனுடைய அடிப்படையில எப்படி வாழப்போகுது, இந்த கவலை எங்களுக்கு ஒவ்வொருவரிடத்திலையும் இருக்கு. நான் மௌத்தா போனதுக்கு பிறகு என் பிள்ளைகள் எப்படி இருக்க போறார், அது அந்த கவலை வந்து சொன்னா என்ன செய்யணும், இப்பவே அதுக்கு நானும் முயற்சி செய்யணும், தீனை படிச்சு கொடுக்கணும், தீனை படிச்சு கொடுக்கணும். எங்களுடைய பிள்ளைகள் துன்யாவுடைய கல்வியை படிக்கிறதுக்காகவே நாங்க எவ்வளவு முயற்சி கொடுக்கிறோம், கட்டாய தேவைதான். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல சம்பாதிக்கிறதும் அவசியம், சம்பாதிக்கிறதும் கட்டாயம், சம்பாதிக்கத்தான் வேண்டும். ஆனால் அதே நேரத்துல ஒரு ஆணை படிச்சு கொடுக்கிறது நாங்க எத்தனை பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கிறோம், என் பிள்ளைகள்ல எத்தனை பேர் பாஸ்து குர்ஆன் ஓத தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க, பாஸ்து குர்ஆன் ஓதுறதுக்கு எங்களுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, குர்ஆன் மதரசாக்கள் எல்லா இடத்திலும் இருக்குது, அதுக்காக நாங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அதுக்கு ஏதோ ஃபீஸ் கட்டுறோமா அல்லது அதிகமா பணம் கொடுக்கிறோமா, எதுவும் இல்லை. எங்களுடைய உலக கல்வியை கவனிச்சு அதுக்கு எவ்வளவு செலவழிக்கிறோமோ அதுல நூத்துல ஒன்று கூட இதுல இல்லை. இருந்தாலும் உள்ளத்துல ஆர்வம் இல்லை, என் பிள்ளை குர்ஆன் ஓதக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும், ஆசை இருக்கணும். நாங்க நினைச்சு பார்க்கணும், நான் இப்பொழுது குர்ஆன பார்த்து ஓதுறேன்னு சொன்னா என் வாப்பாய் செஞ்ச வேலை, என் உமா செஞ்ச வேலை, இன்னைக்கு அல்லாஹ் தந்திருக்கிறா நான் குர்ஆன பார்த்து ஓதுறேன். அதே மாதிரி பிள்ளைகளை ஹாபில்களாக ஆக்குங்க, குர்ஆன மனம் செஞ்ச ஹாபில்களாக ஆக்குங்க. அல்லாஹ்வுடைய கலாம் பரிசுத்த கலாம், அல்லாஹ் எங்களுக்கு ரெண்டு மூணு பிள்ளையை தந்தா குறைஞ்சது நீயத்து வைக்கணும், என்னுடைய ஒரு பிள்ளையாவது தீனுக்காகவே நான் கொடுப்பேன், ஹாபிலாக்குவேன், ஆலிமாக்குவேன், தீனை போதிக்கக்கூடிய மிகப்பெரிய தாயாக ஆக்குவேன் என்ற நீயத்து எங்களுடைய உள்ளத்துல இருக்கணும். அல்லாஹ் கபூல் செய்வான், அல்லாஹ் அதற்குரிய பலனை எங்களுக்கு தருவான். தீன் கிடைக்கப்பட்ட எவனும் துன்யாவுல தோற போனதில்லை, மார்க்க கல்வி கொடுக்கப்பட்ட யாரும் உலகத்துல இழிவானதில்லை, இது நிதர்சனமான உண்மை. இன்றைக்கு எத்தனையோ பட்டதாரிகள் வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம், வேலையில்லா பட்டதாரிகளுக்கென்று பல நாடுகள்ல பல யூனியன் அமைக்கப்பட்டிருக்கிறது, பல சங்கங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது வேலை இல்லா பட்டதாரிகளுக்கு. ஆனால் தீனுடைய கல்வியை கற்றவர் இவருக்கு எப்பொழுதும் துன்யாவுடையும் மதிப்பு இருக்கிறது, ஆகிரத்திலும் உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது. அதனால நினைக்கிறோம், என் பிள்ளைகளை நான் தீனுடைய அடிப்படையில வளர்க்கணும், தீனின் கல்வியை கொடுக்கணும், மார்க்கத்தின் கல்வியை கொடுக்கணும், குர்ஆனை படிச்சு கொடுக்கணும், என் பிள்ளைகளை தக்வாவுடைய பிள்ளைகளாக நான் மாற்றணும். அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களே, யா அய்யுஹல் லதீனா ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வஅஹ்லீகும் நாரா வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, மூமின்களே, நரகத்தை விட்டு உங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தினரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நான் மட்டும் நல்லா சொல்லுகிறேன், நான் குர்ஆன் ஓதுறேன், நான் எந்த ஹராமான செயலையும் செய்யறதில்லை, என் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு இருக்காதீங்க. உன் பிள்ளைய பாருங்க, உன் மனைவியை பார், உன் குழந்தைகளை பார், உன்னை சுற்றி இருப்பவர்களை பார், ஒழுங்கா தொழுகிறாங்களா இல்லையா, குர்ஆன் ஓதுறாங்களா இல்லையா, ஹராமை விட்டு தவிர்த்து இருக்கிறாங்களா இல்லையா, அவங்களையும் நரகத்தை விட்டு பாதுகாக்கிறது உங்களுடைய பொறுப்பு. நாளை மறுமையிலே எந்த பிள்ளைகளை நாங்க தீனுடைய அடிப்படையில வளர்க்கலையோ அவங்க என்ன செய்வாங்க, எங்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்துல வாதாடுவாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், எங்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்துல வாதாடுவார்கள், அல்லாஹ் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். என்ன சொல்லுவாங்க, யா அல்லாஹ், ஏதோ என் தந்தை அல்ல தொழுதார், அழகா குர்ஆன் ஓதினார், மார்க்க விஷயத்தெல்லாம் படிச்சுத்தான் இருந்தார், என்ன தொலை சொல்லி ஏவல்லையே, நான் பாவம் செஞ்சேன் பார்த்து கொண்டிருந்தாரே, என்ன தடுக்கலையே, அவர் என்ன தடுத்திருந்தா நான் அந்த பாவம் செய்யாம இருந்திருப்பேனே, என்ன சொல்லி இருந்தா நானும் பள்ளிக்கு போயிருப்பேனே. இன்றைக்கு அவர் சொல்லாம இருக்கிறதுனாலத்தானே நான் நரகத்துக்கு போற நிலைக்கு ஆயிட்டேன். நான் நரகத்துக்கு போறதுக்கு அவரும் ஒரு காரணம். அதனால அவரை மட்டும் சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டு என்ன நரகத்துக்கு அனுப்புறது நியாயம் இல்லை, அவரையும் சேர்த்து அனுப்பு என்று எங்களுக்கு எதிராக வாதாடும் எந்த பிள்ளைகள்? எந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் தீன கொடுக்கலையோ அந்த பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த பிள்ளைகளுக்காக அன்பையும் பாசத்தையும் பொழிந்து உலகத்தில் நாம் பல தியாகங்களை செய்து உலகத்தினுடைய வசுக்களை கொடுத்தோம், ஆனா தீன கொடுக்கல் என்று சொன்னா அவர்கள் இது போன்ற நிலைக்கு ஆகிவிடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் நாளை மறுமை எவ்வளவு பயங்கரமானது. யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அகீ வ உம்மிஹி வ அபீ வ ஸாஹிபத்திஹி வ பனீ. அன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் தன் சகோதரனை பார்த்து பயந்து ஓடுவான், தன் தாயை பார்த்து பயந்து ஓடுவான், தன் தந்தையை பார்த்து பயந்து ஓடுவான், தன் பிள்ளைகளை பார்த்து பயந்து ஓடுவான். எங்கே என்ன பிடிச்சிருவானோ, என்ன எங்கே என்ன சட்டையை பிடிச்சி கேட்டுருவானோ, ஏன் நீ என்ன சொல்லலை என்று கேட்டுருவானோ பயந்து ஓடுவான், நன்மைகளை புரிஞ்சிருவானோ என்று பயந்து ஓடுவான். எந்த பிள்ளைகளுக்காக நாம் இவ்வளவு கஷ்டப்படுகிறோமோ, எந்த பெற்றோர்கள் மீது நாம் இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறோமோ, அந்த பிள்ளை பெற்றோருடைய நிலை மனதில் இப்படி இருக்கும். இது யார் யாரிடத்துல தீன் இல்லையோ அவங்களுக்கு. அதனால இந்த துன்யாவுல எங்களுடைய பிள்ளைகளை நல்ல முறையில வளர்க்க வேண்டும், நல்ல அன்பை கொடுக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்துல ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும், மரியாதையை கற்றுக் கொடுக்கணும், தீன கற்றுக் கொடுக்கணும், அல்லாஹ்வை பத்தி சொல்லணும், சொர்க்க நரகத்தை பற்றி சொல்லணும். சிறிய வயதிலேயே அவங்களுடைய உள்ளத்துல தக்குவாவுடைய எண்ணத்தை உருவாக்கணும். அப்படி உருவாக்கிட்டோம், இந்த 10 வயசு 7 வயசு இருக்குதே இது பிள்ளைகளுடைய மிக உயர்ந்த பருவம். இந்த பருவத்துல இந்த டைம்ல பதியப்பட்ட அந்த விடயம் இருக்குது, பிற்காலத்திலே அந்த பிள்ளைகளுக்கு கடைசி வரைக்கும் இருக்கக்கூடியது அதுதான். அந்த நேரத்துல நாம் நல்ல முறையில அவர்களை கண்காணிக்க வேண்டும். அதற்காக அவர்களை கஷ்டப்படுத்துறது இல்லை, பிள்ளைகளை எந்த நேரமும் ஓது தொழுது என்று கஷ்டப்படுத்துறது இல்லை. அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு அவங்களை சரியான முறையில் நாங்க வழிகாட்ட வேண்டும். இந்த பழக்கத்தை உண்டாக்கிட்டோம்னு சொன்னா அது அவர்களுக்கு கஷ்டமாவே தெரியாது. பள்ளிக்கு வர்றது கஷ்டம் இல்ல, தொழுகிறது கஷ்டமா தெரியாது. நாங்க பழக்கத்தை உண்டாக்காம 17-18 வயசு ஆனதுக்கு பிறகு இப்ப பள்ளிக்கு போன்னு சொன்னா அவன் கோபப்படத்தான் செய்வான், கேட்க மாட்டான். நாங்க ஒழுங்கா நட என்று சொன்னா நடக்க மாட்டான். ஏன்னா அது பழகல்ல, சின்ன வயசுல பழக்கினார். நிச்சயமாக அந்த பிள்ளை பெரிய வயசுக்கு பிறகு, பெரிய வயது வந்ததுக்கு பிறகு தானா அந்த அமல்களை செய்யும். எனவே கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் தும்மல துஸ்அலுன யௌம இதின் அனி நஈம். அல்லாஹ் தந்த நியாமத்துகளை பத்தி கியாமத்தில் உங்களுக்கு விசாரிக்கப்படும். அந்த விசாரணைக்கு நாங்க தயாராகணும். அல்லாஹ் தந்த நியாமத்துகள்ல ஆகக்கூடிய நியாமத்து எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய குழந்தைகள், அவங்கள சரியான முறையில வளர்க்கணும், நல்ல தீனுடைய விஷயங்களை படிச்சு கொடுக்கணும், குர்ஆனை படிச்சு கொடுக்கணும், கொள்கையினுடைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும், நல்ல சகவாசங்களை உருவாக்கணும். அவங்க யார்கிட்ட பழகுறாங்க, எப்படிப்பட்ட பழக்கம் அவங்கள்ட்ட இருக்குது, இதை நாங்கள் கண்காணிக்கணும். அவங்களுக்கு நல்ல அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றணும், அவங்களுடைய உள்ளத்தை புண்பட வைக்கக்கூடாது, பெற்றோர் மீது வெறுப்பு வரக்கூடிய அளவுல நாங்கள் நடக்கக்கூடாது. அன்பான முறையில, பாசமான முறையில நல்லவைகளை நாங்கள் எடுத்து சொல்லணும். இன்றைக்கு உலகத்துல ஆபத்துகள் இந்த குழந்தைகளை சூழ்ந்திருக்கிறது, எம் வாலிபர்களை சூழ்ந்திருக்கிறது, பாவங்கள் பரவி கிடக்கிறது. சிறிய வயசிலேயே பாவத்தில் ஈடுபடுத்தக்கூடிய அந்த செயல்கள் எல்லாம் இன்றைக்கு உலகத்துல பரவி இருக்குது. அதை விட்டு எங்களுடைய பிள்ளைகளை, எங்களின் ஆண் குழந்தைகளை, எங்களின் பெண் குழந்தைகளை, எங்களின் வாலிபர்களை, எங்களின் வாலிப பெண்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். பெற்றோர்களாகிய நாங்கள் எங்களுக்குரிய பொறுப்பை உணர வேண்டும். அதே போன்று நாங்களும் எங்களுடைய பெற்றோர்களிடத்துல அப்படி நடந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை பார்த்துதான் என் பிள்ளை எனக்கு நடக்கிறான், நான் என் பெற்றோருக்கு மரியாதை செய்யல, என் வாப்பாவை கவனிக்கல என்று சொன்னா என் பிள்ளையும் என்னிடத்துல அப்படிதான் நடப்பான் என்ற உணர்வு இருக்கணும். நான் என்னுடைய உமா வாப்பாட்ட எப்படி நடக்கிறேன், அதை வச்சுதான் என்னிடத்தில் என் பிள்ளை நடப்பான் என்ற எண்ணத்துல நாமும் எமது வாழ்க்கையை சீர் செய்து கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹுக்கு ஆலா அப்படிப்பட்ட வாழ்க்கையை எங்கள் அனைவருக்கும் தந்தருவானாக. யாருந்தா எங்களுடைய பிள்ளைகளை சீர்திருத்துவாயாக, எங்களின் பெண்களை சீர்திருத்துவாயாக, வாலிபர்களை சீர்திருத்துவாயாக, வயோதிகர்களை சீர்திருத்துவாயாக, எங்களின் பெற்றோர்களை பிள்ளைகள் மீது இரக்கமுள்ளவர்களாக, உண்மையான மார்க்கத்தை படித்து கொடுக்கக்கூடிய ஆசான்களாக ஆக்கியருவாயாக, எங்களுடைய பிள்ளைகளை பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக ஆக்கியருவாயாக, எங்களுடைய மௌத்துக்கு பின்னால், எங்களுடைய மரணத்துக்கு பின்னால், நாங்கள் மண்ணறைக்கு போனதுக்கு பின்னால் எங்களுக்கு நன்மைகளை சேர்த்து தரக்கூடிய பிள்ளைகளான ஆசீர்வாயாக, எங்களுக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளான ஆசீர்வாயாக, எங்களுடைய பிள்ளைகளை தக்குவாதாரிகளாக, தீனுடைய ஆரியங்களாக, ஆபுதர்களாக, மிகப்பெரிய தாயிகளாக அந்த பிள்ளைகளை நீ ஆசீர்வாயாக, எங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியை தருவாயாக, பொருளாதாரத்துல பரக்கத்தை தருவாயாக, ஹலாலை தருவாயாக, ஹராமை விட்டு பாதுகாத்து வருவாயாக. உலக முஸ்லிம்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்களுக்கு நிம்மதியான, சந்தோஷமான, சுபிச்சமான வாழ்வை நீ வழங்கி வருவாயாக. فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. قال الله تعالى في كلامه المجيد والقرآن الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. بارك الله بارك الله لي ولكم في القرآن العظيم ونفعني وإياكم بالآيات والذكر الحكيم فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أيها الناس أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد مبارك وسلم عليه خصوصا على سيدنا أمير المؤمنين أبي بكر الصديق رضي الله تعالى عنه وعلى أمير المؤمنين سيدنا عمر الفاروق رضي الله تعالى عنه وعلى أمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه وعلى أمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه وعلى سائر الصحابة والتابعين وتابع التابعين رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات ويا منزل البركات. اللهم انصر من نصر دين محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم وقبل من قبل دين محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم. اللهم اعز الاسلام والمسلمين اللهم اعز الاسلام والمسلمين اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والكفرة والمشركين وانصرنا على القوم الكافرين. اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار ولا تسوي خلقنا بالنار فانها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولاخواننا الذين سبقونا بالايمان ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف رحيم.